சூர அல் இக்லாஸ்.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை.
இந்த நபிகள் வந்து 25 வயசுல வந்து திருமண வாழ்க்கை முடிஞ்சாரு சொன்னீங்க. 40 வயசுல தான் அவருடைய வந்து நபித்துவம் அடைஞ்சாரு சொல்லிருக்கீங்க. அவருடைய சந்ததிகள் வந்ததா தொடர்ந்துதாங்கிறது என்னுடைய சந்தேகம்.
இருந்ததா
கேள்வி உங்க பேர் சொல்லல. சுரேஷ், என்ன செய்றீங்க?
ஜேசிபி
ஆபரேட்டர். சுரேஷ் என்று சொல்லக்கூடிய சகோதரர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. முகமது நபி 25 வயதிலே திருமணம் முடித்தார் என்று சொன்னீர்கள். 40 வயதிலே நபித்துவம் வந்தது. அவர்களுக்கு வாரிசுகள் உண்டா? அவர்களுக்கு வாரிசுகள் உண்டு. அவர்களுக்கு வாரிசுகளாக பெண் மக்களும் இருந்தார்கள், ஆண் மக்களும் பிறந்தார்கள். ஆனால் ஆண் மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பிறந்த உடனே சிறு வயதிலேயே இறைவன் அவர்களை எடுத்து விட்டார். ஏனென்றால் நிலையான முறையிலே அவர்களுக்கு பிறகு ஆண் வாரிசை விட வேண்டும் என்று இறைவன் நாடவில்லை. அதற்கு இறைவன் திருக்குறளை காரணத்தை சொல்கின்ற பொழுது, இவர் இறுதி தூதர் என்பதால் இவருக்கு பின்னால் இன்னொரு ஆண் வாரிசு வந்து அதை சில மக்கள் இவர் தூதராக இருக்கலாம் என்று கன்ஃபியூஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக எந்த ஆண் வாரிசையும் அல்லாஹ் வைக்கவில்லை. அவருக்கு பிறகு பெண் பிள்ளைகள் பலர் இருந்தார்கள். குறிப்பாக மிக பிரபலியமாக அறியப்படக்கூடிய மகள் ஃபாத்திமா என்ற பெயர். இன்னைக்கு உலகத்தில் ஃபாத்திமா என்ற பெயர் மிக பிரபலியம். அப்ப அந்த அவருடைய பெண்மகள் உடைய பெயர் ஃபாத்திமா. அவர்களுக்கு பிறகு சந்ததியிலே வந்த பல சந்ததிகள் தொடர் இருக்கிறது. இன்று வரைக்கும் சிலர் நாங்கள் நபிமாருடைய சந்ததி சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், செய்யது வம்சம் என்றெல்லாம் சொல்லி. அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கு பிறகு சந்ததி இருந்தது என்பதுதான் இதை தெரியும்.
இஸ்லாத்துல வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாத்துல சொல்ற சில பேர் வட்டி வாங்குறாங்க. அதே அப்படி
லோகநாதன் என்ற சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை நான் காரணமாக வைத்துக் கொண்டு கேள்வி கேட்பதில் ஒரு சில வழிமுறையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். கேள்வி என்னவென்றால், இஸ்லாத்திலே வட்டி வாங்க கூடாது என்று சொல்கிறார்கள், ஆனால் முஸ்லீம்களில் சிலர் வட்டி வாங்குகிறார்கள். அப்பனா அவங்க என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? இஸ்லாத்திலே கொள்கை பின்பற்றவில்லை. அப்ப தவறு செய்கிறார்கள் அர்த்தம். சிம்பிள். இதுல வேற ஒண்ணும் விஷயம் இல்லை. இஸ்லாத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தின் கொள்கையை பின்பற்றவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றாமல் தவறு செய்கிறார்கள். வட்டி வாங்குவது என்று மட்டும் வருகின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. எந்த அளவுக்கு பெரிய தவறு என்றால், யார் ஒருவன் வட்டியை வாங்குகிறானோ அதை சரி என்று கருதுகிறானோ அவன் இறைவனிடமும் இறை தூதரிடமும் போர் பிரகடனம் செய்கிறான் என்று திருக்குறான் சொல்லி. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து கேள்வி கேட்கின்ற பொழுது இஸ்லாத்திலே ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் கொள்கையை பற்றி கேளுங்கள். அந்த கொள்கையை ஒருவன் பின்பற்றவில்லை என்றால் ஒரே பதில் தான் எல்லாத்துக்கும். என்னது? அவன் தவறு செய்கிறான் என்ற பதில் தான் எல்லாத்துக்கும். இஸ்லாத்திலே தொழ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அவன் தொழவில்லை. அங்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் தவறு. நீங்க கூட என்ன செய்யலாம்? வட்டி வாங்கக்கூடிய சகோதரர்கள் பாத்தீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க, நான் சென்றுக்கு போனேன், அவங்க தவறுன்னு சொல்றாங்க, நீ இனிமே என்ன செய்யல, வட்டி வாங்காதன்னு நீங்க சொல்லலாம். ஆகவே எல்லாத்துக்கும் பொதுவான பதில் என்னது? இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றவில்லைன்னா அது தவறு, அவ்வளவுதான். இந்த கொள்கையில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அதை தெளிவுபடுத்தலாம். என்றாலும் வட்டி என்ற கேள்வி வந்துவிட்ட பிறகு இன்றைய உலக பொருளாதார சீரழிவுக்கு அடிப்படை காரணம் என்ன? என்னது சொல்லுங்க மாமா, யாராவது? என்னது இன்றைய பொருளாதார சீரழிவுக்கு என்னங்க அடிப்படை காரணம் சொல்லுங்க, யாருக்கு தெரியுமா? அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் வட்டி. ஏனென்றால் அமெரிக்காவிலே பலருக்கு லோன் கொடுத்தார்கள், வீடு கட்டுங்க வீடு கட்டுங்க. ஏன் லோன் கொடுத்தா வட்டியோட திருப்பி செலுத்துவான் என்பதற்காக போறவன் வரவனுக்கு எல்லாம் லோன் கொடுத்தார்கள். அவர்கள் திரும்பி செலுத்த முடியாமல் போன பிறகு பல வீடுகள் ஜப்தி பண்ணி என்ன செய்யப்பட்டது? ஏலத்துக்கு விடப்பட்டன. இப்படி ஏகப்பட்ட வீடுகள் ஏலத்துக்கு விடப்பட்ட பிறகு அந்த வீட்டினுடைய மதிப்பு சரசரவென்று இறங்கி மிக அற்ப பெருமதியற்ற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இடங்களாக அந்த வீடுகள் ஆகிவிட்டன. அதனால அது அடிப்படையிலே வளர்ந்திருந்த பெரும்பாலான மிகப்பெரிய வங்கிகள் லேமான் பிரதர்ஸ், இன்ன பிற ஏஐஜி, பெரும்பெரும் கம்பெனிகள் எல்லாம் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்ல என்னாச்சு? அப்படியே சரிந்து விழுந்து அதல பாதாளத்தில் அங்கே விழத் தொடங்கின உடனே என்னாச்சு? தொடர்ச்சியாக அதனோடு ஒட்டி உள்ள ஒவ்வொரு கம்பெனியாக விழுந்து இன்னைக்கு ஹோல் உலகம் எங்க போயிருக்கு, அதன பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் வட்டி. இதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த முகமது நபியுடைய வழிகாட்டுதல் மூலமாக, இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலமாக, முகமது நபியுடைய தெளிவுபடுத்தல் மூலமாக வட்டி மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு வட்டி இல்லாமல் மக்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருளாதார திட்டம் உலகத்தில் இருக்கிறது என்றால், இன்னும் பல அறிஞர்கள் இந்த திட்டம் தான் மனிதனுக்கு பயன் தரக்கூடியது என்று கருதக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்றால், அது என்ன திட்டம் தான், இஸ்லாமிக் பைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய வட்டி இல்லாத பொருளாதார திட்டம் மட்டும்தான். வட்டி உள்ள பொருளாதார திட்டம் பழைய பிரச்சனை தான், ஒரு தடவை கீழே விழும், அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேல செட் பண்ணி வைப்பாங்க, திரும்ப வட்டி வட்டி வட்டின்னு போய் படைப்படி போத்து இப்படித்தான் நடக்கும். ஆகவே இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னால் வட்டி இல்லாத திட்டம் தான் உலகத்திற்கு தேவை. உலகத்தை விட்டுருவோம், நமக்கு என்ன தேவை, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்று சொன்னால் ஊர்ல போய் பாருங்க, பி படிச்சு முடிச்ச உடனே பையன் உடனே வேலைக்கு போய் சேர்றான், சேர்ந்த உடனே அவனுக்கு ஒரு லோனை கொடுத்து ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்து ஒரு காரை கொண்டு போய் கொடுத்துறாங்க, எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு கம்பெனியா போன் அடிச்சு அவன் கொடுத்துறாங்க. கொடுத்த பிறகு என்ன நடக்கிறது என்றால் மாதா மாதம் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, 15,000-20,000 ரூபாய்கள் கட்ட வேண்டியிருக்கு. அப்ப திடீர்னு அவனுக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம் என்று நினைச்சு அவன் வேலையை விட முடியுமா, விட்டா என்ன ஆகும், நடு போயிருவாங்க. அவன் தலைக்கு மேல லட்சக்கணக்கான ரூபாய்களை சுமத்தி வைத்திருக்கிறார்கள். இதே இது அவன் இந்த வீடை வாங்கல காரை வாங்கல சும்மா சாதாரணமா இருந்தான் நினைச்சா வீட்டு வேலையை விட்டுட்டு போயிடலாம், விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் வாங்கிவிட்ட பிறகு அவன் நிலைமை என்ன, கட்டாயமாக உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக, தனக்கு தேவை, தனக்கு தேவையில்லை என்றால் கூட எதுக்கு உழைக்கணும், அவனுக்கு வட்டி கட்டுறது உழைக்க வேண்டும். அப்ப உங்க உழைப்பை வட்டி கொடுப்பதன் மூலமாக அவன் பிக்ஸ் பண்ணிடுறான், நீ 20 வருஷம் உழைச்சி எனக்கு சம்பாதிச்சு தரணுங்கிறத இன்டைரக்டா வேணும், ஐயா தயவு செய்து இந்த வீடை வாங்கிருக்கேன் கையில் கொடுத்தோம், நம்ம ஆகான வீடை வாங்கி வச்சுட்டு 20 வருஷம் உழைச்சி அவனை சம்பாதிப்போம் என்று எழுதி பத்திரம் கொடுக்கும், இதுதான் நடக்குது. அதை விளங்காம நம்ம என்ன செய்யறோம், நமக்கு சொகுசா வீடு கொடுத்தா நினைக்கிறோம், அப்புறம் என்ன செய்யுது, மூளை குழம்பி போய் பைத்தியமாக தெரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. இதுதான் வட்டியினுடைய அடிப்படை. ஆக வட்டி இல்லாம சிம்பிளான முறையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நடுத்தருவுக்கு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நம்மை நம்பி நடத்தக்கூடிய பெரும்பெரும் முதலாளிகள் அவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள், நம்மளை சுரண்டி வாழக்கூடியவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். இல்லாமல் சாதாரணமாக வாழக்கூடிய அடித்தட்டு மக்களாகிய நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம் எப்ப வட்டியில போய் விடாமல் இருந்தால் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்லாம் வட்டியை அறவோடு ஒழித்து மக்களுக்கு பொருளாதார உதவி செய்வதை அல்லது பொருளாதார தர்மம் செய்வதை வலியுறுத்துகிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அளவுகள். அதனால்தான் ஜக்காத் என்ற வரி கட்டாயமாக முஸ்லீம்கள் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பொருள் இருந்தால் 2.5% ஜக்காத் கொடுக்கணும். அப்ப 1 கோடி உள்ளவன் எவ்வளவு பைசா கொடுப்பான், 25 லட்சம் கொடுக்கணும், சாரி 2 லட்சம் கொடுக்கணும், 2 லட்சம் கொடுக்கணும், 10 கோடி இருந்தா 25 லட்சம் ஜக்காத் கொடுக்கணும் வருஷத்துக்கு. இப்ப எவ்வளவு பெரிய பொருள் பாருங்க, பெரும்பெரும் செல்வந்தர்கள் நினைச்சா கோடிக்கணக்கில் ஜக்காத் கொடுக்க வேண்டி வரும். இஸ்லாம் அழகான இப்படிப்பட்ட திட்டத்தை தருகிறது அல்லாமல் இந்த வட்டி போன்ற சுரண்டல் திட்டத்தை இஸ்லாம் அடியோடு மறுக்கிறது.
இஸ்லாம் மதத்தில் ஒரு சிலர் தீவிரவாத இயக்கத்தில் செலுத்துகிறார்கள், காரணம் என்ன, அவரும் அல்லாஹ்வை தொழுகிறார்கள், அதற்கு பயன் என்ன,
இஸ்லாமிய மார்க்கத்தில் சேர்றாங்கன்னு சொன்னீங்க, மத்த மார்க்கத்தில் எப்படி சேர்றாங்களான்னு
கேட்கிறாங்க.
ஏனென்றால் இந்த கேள்வி இது பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமும் கூட. ஏனென்றால் இன்றைய சூழல், இன்றைய ஊடகத்தினுடைய, இந்த ஊடகம் எப்படி முஸ்லீம்களை எடுத்து காட்டுகிறது என்பது சம்பந்தமான விஷயங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்புகள் இவைகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக அவசியமான கேள்வி என்பதை வழங்குகிறது. சகோதரர் கேட்கின்ற பொழுது முஸ்லீம்களில் சிலர் இறைவனை வணங்குகிறார்கள், தொழுகிறார்கள், ஆனால் தீவிரவாத இயக்கத்தில் சேர்கிறார்கள். நான் ஒரு ஆர்வத்துக்கு தான் இன்னொரு கேள்வி கேட்டேன், மற்ற மதத்துக்கு யாராவது சேர்கிறார்களா, இல்லை என்று சகோதரர் சொன்னார்கள். இப்ப பிரச்சனை எங்க வருது என்று சொன்னால், முஸ்லீம்களில் தீவிரவாதிகள் இல்லை என்று நாம் சொல்ல வரவில்லை, ஆனால் முஸ்லீம்களில் மட்டும்தான் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்வதையும் இதுதான் புரியுது அவருக்கு. எந்த அளவுக்கு இன்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றால், எல்லா முஸ்லீம்களையும் நாங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை, ஆனால் எல்லா தீவிரவாதிகளையும் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த கருத்து அடிப்படையில் மிக மிக தவறு என்பதை வரிசையாக சில உதாரணங்களை நான் சொல்லுவேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது உதாரணம், நிறைய இருக்கு லிஸ்ட், டைம் பத்தாது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. இந்திய நாட்டில் உள்ள உதாரணம் எடுத்துக்கிறோமே, இந்திய நாட்டிலே காந்தியடிகள், காந்தியடிகள் எப்படி இருந்தார் என தெரியாதா? யாருமே படிக்கல வரலாறு. கோட்சே என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொண்டார். கோட்சே என்ன வார்த்தை சார்ந்தவர் சொல்ல வேண்டாம், நீ வச்சிருங்க ஒண்ணு கரெக்டா. அவன் சேர்ந்த இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்று சொல்லப்படுகிறது, இந்து முன்னணி என்று சொல்லப்படுகிறது, பஜ்ரங்கள் ஏதோ ஒன்று இந்து தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர். கையில இஸ்மாயில் இன்று வரைக்கும் பேர் எழுதி பச்சை குத்தி கொண்டு போய் காந்தியடிகளை கொண்டார் என்று பல விஷயங்கள் சொல்லுகின்றன. ஒண்ணு. அடுத்தது இந்திரா காந்தி. இந்திரா காந்தியை கொண்டது யார், எப்படி இருந்தாங்க சொல்லுங்க, யாரு? சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டார் கரெக்டா இல்லையா? பிந்திரன் வாலை என்று சொல்லக்கூடிய காலிஸ்தானுக்காக போராடக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த வழியிலே உள்ள ஏற்பாடு மூலமாக சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்ளப்பட்டார், முஸ்லீம் இல்லை. அடுத்து யாரு, ராஜீவ்காந்தி கொண்டது யார் சொல்லுங்க, யார் சொன்னா? தமிழ் தீவிரவாதி என்று சொல்கிறார்கள், என்டிடிஐ சார்ந்த தமிழ் தீவிரவாதி சுட்டுக் கொண்டதாக நளினி என்று ஒரு பெண்ணை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமா, அப்ப தமிழ் தீவிரவாதி என்று சொல்லப்படுகிறது, முஸ்லீம் தீவிரவாதி. அப்ப பெரும்பாலும் தலைவர்களை இந்தியாவில் கொண்டது யாரு, முஸ்லீம்கள். அதே போல இன்றைக்கு இந்திய நாட்டிலே இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய, இந்திய அரசுக்கு பெரும் தலைவலை ஏற்படுத்தக்கூடிய, இந்திய துருப்புகளை கொலை செய்த ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா இருக்காது? ஆர் எஸ் எஸ் இல்ல, மாவோயிஸ்டுகள். மாவோயிஸ்டுகள் இவர்கள் மிகப்பெரும் தீவிரவாதிகள். இவர்கள் யாரும் என்ன கிடையாது, என்ன கிடையாது, முஸ்லீம்கள் இல்லை. மதம் என்று சொன்னால் இவர்களை இந்துக்கள் என்று சொல்ல வேண்டும். மாவோயிஸ்டுகள் எவ்வளவு பெரிய தீவிரவாதத்தை செய்தார்கள்? சில நாட்களுக்கு முன்னால் நந்திவாடா என்று சொல்லக்கூடிய சத்தீஸ்கரில் உள்ள அந்த பகுதியில 70க்கும் மேல் உள்ள சென்ட்ரல் ரிசர்வே போலீஸ் துருப்புகளை கொன்றார்கள். சென்ட்ரல் ரிசர்வே போலீஸ் அவன் இருப்பான், முழு ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய போலீஸ் துருப்புகளை வந்து சர்வதாரமாக கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் வலுப்பெற்றிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால் 25 துருப்புகளை கொன்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தையும் இந்திய துணை ராணுவத்தையும் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் சக்தியாக, வலுப்பெற்ற சக்தியாக, இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய மக்களாக, ஒரு சில பகுதிகள் இந்திய ஆட்சியிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கூடிய பெரும் சக்தி எது? மாவோயிஸ்டுகள். ஆனா மாவோயிஸ்ட் தீவிரவாதி யாரும் பெருசா பேச தெரியல, முஸ்லீம்கள் தீவிரவாதி என்பது பேசப்படுகிறது. நம்ம ஏன் இது என்று கேட்கிறோம், முஸ்லீம் தீவிரவாதி இல்லை என்று சொல்வது இப்பவும் நமது நோக்கம் கிடையாது. முஸ்லீம்களும் நாலு பேர் தீவிரவாதி இருக்கதான் செய்கிறாங்க, ஆனால் மற்ற மதங்கள்லாம் தீவிரவாதி இல்லை, இங்க மட்டும்தான் இருக்கான் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறதா இல்லையா? அதுதான் பிரச்சனை குறைகிறது. அந்த கருத்தினால்தான் இவ்வளவு குழப்பத்தும் குழப்பம் ஏற்படுகிறது என்பதுதான் இங்கு பிரச்சனைக்குரிய செய்தி. இவ்வளவு ஆச்சா? அதே போல அஸ்ஸாமிலே நடக்கக்கூடிய போரோ, இன்ன பிற பல்வேறு தீவிரவாத சக்திகள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம். நக்சலைட்டுகள், நக்சலைட்டு இந்த மாவோயிஸ்ட் எல்லாம் ஒரே குரூப் தான். இது முடிஞ்சு போச்சா? இது போக அகில உலக அளவில் பாருங்க, அகில உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெரும் தீவிரவாதிகள் என்றால் உதாரணமா ஹிட்லர், 6 மில்லியன் யூதர்களை கொண்டான். அவன் என்ன மதத்தை சார்ந்தவன் ஹிட்லர்? என்ன மதம்? நிச்சயமாக இஸ்லாமிய மதம் இல்ல. அவன் மதம் என்று சொன்னால் கிறிஸ்துவ மதம் என்று சொல்ல வேண்டும். முசோலினி பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டான், என்ன மதம்? ஸ்டாலின் மில்லியன் கணக்கான மக்களை கொண்டான், அவன் இடதுசாரி தீவிரவாதம். குறிப்பாக ஒரு கம்போடியா என்ற ஒரு நாட்டை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தெரியாது, கம்போடியா நாட்டிலே ஜெனரல் பால் பாட் என்று ஒருத்தர் இருந்தான். அவர் எந்த அளவுக்கு இடதுசாரி தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே 1/4 கொன்றார். எவ்வளவு? 25% அந்த நாட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இதனால ஜெனரல் பால் பாட் என்பவனுடைய இடதுசாரி தீவிரவாத கொள்கைகளினால். இதுவும் யாரும் பேசல. 1994 ருவாண்டா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியிலே ஹூட்டூஸ் என்று சொல்லக்கூடிய பெருவாரியான மக்கள், துட்சிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை மக்களை இன படுகொலை செய்தார்கள், ஜெனோசைடு செய்தார்கள். எவ்வளவு பேர் தெரியுமா? எவ்வளவு பேர் இறந்தார்கள் யாருக்கா தெரியுமா? தெரியுமா? அந்த ருவாண்டா படுகொலை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யார் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? ஒரு ஆள் கைதுங்க பாபம். ருவாண்டா படுகொலையை கேள்விப்பட்டவர்கள் யார்? யாருமே இல்லை. ருவாண்டா படுகொலை 1994 நமது கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு படுகொலை, நம்ம மக்கள் யாருக்கும் தெரியல. எத்தனை பேர் இறந்தார்கள் தெரியுமா? 800,000 பேர் 100 நாட்களில் இருந்தார்கள். 8 லட்சம் நூறு நாட்களில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் எங்கேயோ ஒரு பாம்பு அடித்து நாலு பேர் சாவது முஸ்லீம் பாம்பு வைத்தான் என்ற செய்தி மட்டும் தெரிகிறது. இப்ப பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பிரச்சனை என்னவென்றால், முஸ்லீம்கள் எங்கேயாவது ஒரு பிரச்சனை செய்தால் அது பூதாகரமாக தலைப்புச் செய்திகளில் வருகிறது அல்லாமல் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில் யார் யாரோ வேறு பல மதத்தை சார்ந்தவர்களால் கொல்லப்படுவது கண்ணுக்கே தெரியாமல் மறைக்கப்படுகிறது. நம்ம கண்ணு முன்னாடி உங்க கண்காண என் கண்காண 1994 நடந்த ஓண்டா படுகொலை நடந்தது என்றே தெரியவில்லை. ஆனால் முஸ்லீம்கள் தீவிரவாதி என்று எல்லாருக்கும் தெரிகிறது. இதுதான் இங்க அடிப்படையில் உள்ள பிரச்சனை என்பதை தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது போல உலக அளவில் பாத்தீங்கன்னா பல விஷயத்தை நாம் சொல்ல முடியும். இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்னவென்றால், இஸ்லாம் மதம் என்ற அடிப்படையிலே தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. இப்ப உதாரணமா குஜராத்தில் நடந்த படுகொலை, அது யாரால் நடத்தப்பட்டது? அங்கு இருந்த பஜ்ரங் தல், இன்னும் சங்கு பரிவார அமைப்புகள், அங்கிருந்த போலீஸோடு சேர்ந்து, அரசு இயந்திரங்களோடு சேர்ந்து 2000 மேல் முஸ்லீம்களை கொலை செய்தார்கள். பல 1000 கோடிக்கு மேல் அதிகமான சொத்துக்கள் சேதம் செய்யப்படும். கரெக்டா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அந்த மத தீவிரவாதம், இந்து தீவிரவாதம் என்று சொல்ல வேண்டும். அப்ப வேறு மதத்திலே தீவிரவாதம் செய்யப்பட்டால் அந்த மதத்தின் சாயம் அதற்கு பூசப்படுவதில் மறைக்கப்படுகிறது. முஸ்லீம் வச்சால் முஸ்லீம் தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதம் ஒரு குண்டு வச்சாலும் முஸ்லீம் குண்டு வைத்து விட்டாங்க, இது தவறு. முஸ்லீம் வச்சாலும் தப்பு தப்புதான், மத்தம் வச்சாலும் தப்பு தப்பு தான். யார் தப்பு செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம மன்னிக்க கூடாது. தப்பு செய்யவனுக்கு கட்டாயம் விளைஞ்சோம். எவனா இருந்தாலும் உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும், அவன் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் எல்லா தீவிரவாதியும் புறக்கணிக்கப்பட வேண்டும், இதுதான் இந்த பிரச்சனைக்குரிய விஷயம். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், மனிதனுடைய உயிர் மிகவும் புனிதமானது, மனிதனுடைய உயிர் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி கொல்லப்படக்கூடாது என்று திருக்குறான் சொல்லுகிறது. திருக்குறளில் 5:32 இறைவன் சொல்லி காட்டுகிறான், மன் என்றால், ஒரு மனிதனை அவனுக்கு மரண தண்டனை, அதாவது அவன் செய்த குற்றங்களுக்காக மரண தண்டனை என்று விதிக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்படாமல் யாராவது ஒருவன் வேண்டுமென்றே இன்னொரு மனிதனை கொலை செய்தால், ஒரு ஆத்மாவை கொலை செய்தால், அவன் மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டான் என்று திருக்குறள் சொல்கிறது. ஒருவன் கொலை செய்யப்படுவதை இஸ்லாம் எப்படி பார்க்குது? மனித சமுதாயத்திற்கே அவன் எதிரி, மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டார் என்று திருக்குறள் பார்க்கு. ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றினால் அவன் மனித சமுதாயத்தையே காப்பாற்றிவிட்டான் என்று திருக்குறள் சொல்கிறது. இதுதான் முஸ்லீமுடைய பார்வை. இப்படித்தான் முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும். ஆக இது என்ன அடிப்படையிலே திருக்குறள் சொல்லக்கூடிய அளவு. அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உயிரை கொள்வதை மக்களுக்கு எதிராக தீவிரவாதம் செய்வது இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முஸ்லீம்களும் இந்துக்களும் மற்ற சாதிகளும் சேர்ந்து கைகோர்த்துக் கொண்டு எல்லா தீவிரவாதிகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் தீவிரவாதத்தை நம்ம ஒழிக்கலாம். உதாரணமாக முஸ்லீம்களில் யாராவது ஒரு குண்டு வைத்தார் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மிக தீவிரமாக கண்டித்து அதற்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும். அதே போல உதாரணமாக குஜராத்திலே முஸ்லீம்கள் எதிராக இனப்படுகள் நடந்தால் இந்தியாவில் உள்ள அனைத்து இந்துக்களும் களத்தில் இறங்கி இந்தியாவை இணைச்சிருக்கணும், கொதிக்க வச்சிருக்கணும், எப்படிப்பா நீ கொலை செய்வேன். ஆனா அப்படி ஒன்றும் நடக்கிறது. ஏன் தீவிரவாதம் நடக்குது பாத்தீங்களா? அப்ப எல்லாரும் சேர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக போராடினால் தீவிரவாதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கைகோர்த்து ஒழித்து விடலாம். இதுதான் அடிப்படையான. அப்ப தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய கூட இன்னும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. உதாரணமாக பாத்தீங்கன்னா, இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய பகத்சிங் போன்றவர்கள், இவர்கள் எப்படி போராடினார்கள், எந்த அடிப்படையில் போராடினார்கள்? குண்டு வைத்தார்கள், கொலை செய்தார்கள், இப்படிதான் போராடினார்கள். இவர்களை இந்திய மக்களாக நாம் எப்படி அழைக்கிறோம்? தேச தியாகிகள், போராட்ட வீரர்கள் என்று அழைக்கிறோம். பிரிட்டிஷ் அரசு நாம் எப்படி அழைக்கிறோம்? எப்படி அழைச்சது? தீவிரவாதிகள் அழைத்தது, தேச துரோகிகள், தீவிரவாதிகள் அழைத்தது. நெல்சன் மண்டேலா இன்னைக்கு பெரும் தலைவராக போராட்டப்படுகிறார், அவரை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம், சவுத் ஆப்பிரிக்க அரசாங்கம் எப்படி அழைத்தது? தீவிரவாதிகள் அழைத்தது, துரோகி அல்ல, தீவிரவாதிகள் அழைத்தது. யார யாருக்கு பிறகு என்ன கொடுத்தாங்க? நோபல் பீஸ் பரிசு கொடுத்தாரு. இதான் லேபல் குத்துறதுடைய அடையாளம். அவரவர்கள் வசதிக்கு அவருடைய பார்க்கிற பார்வையில் இருந்து லேபிள் குத்தப்படும், தீவிரவாதி என்றும் தீவிரவாதிகள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் சொல்வது என்னவென்றால், நடுநிலமையோடு நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து என்ன செய்வோம்? தீவிரவாதத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்து தோளோடு தோல் நின்று அதற்கு எதிராக குரல் கொடுப்போம், போராடுவோம், தீவிரவாதத்திற்கு எதிராக என்ன செய்வோம், மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய முடியும். இதைத்தான் இந்த இப்படிப்பட்ட செயல்பாடுக்கு வாருங்கள் என்றுதான் நான் உங்களுக்கு அழைப்படுகின்றேன். இதைத்தான் இதுக்கு பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்ப உங்களுக்கு புரிஞ்சா மற்ற மக்களும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் இல்லை, அந்த விஷயத்தை விளங்கணும். ஆக இதுதான் இதற்கு பொதுவான பதிலாக நான் சொல்லிக்கொள்ள வசதி.
பேர் சொல்லுங்க.
பழனிவேலு.
கீழே அங்க பாச்சு.
நவீன இந்த உலகத்துல இஸ்லாம்
மனிதன் நல்லபடியாக வாழ என்ன வழிகாட்டுகிறது? ஏன்னா அழிவை நோக்கி போகிறது திரைப்படத்தில் காமித்தீர்கள், அதுக்கு ஒரு நல்ல ஒரு இதை சொல்லணும்.
குழந்தைகள் என்ற சகோதரர் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனா கேள்வி வந்து ரொம்ப பரந்த கேள்வி, பல மணி நேரம் விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு கேள்வி. சுருக்கமாக என்னால் முடிந்த அளவுக்கு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். மிக மிக அருமையான ஒரு கேள்வி. இன்றைய நவீன காலத்தில் எல்லாம் வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, பல வகையில நம்ம அதை பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இவைகளுக்கு எதிராக இஸ்லாம் என்ன தீர்வை சொல்கிறது என்றால், இஸ்லாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு சொல்கிறது. நீங்க குறிப்பாக பிரச்சனையை சொன்னால் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு என்ன நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குறிப்பாக சொல்லாததால் பொதுவான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பட்டி, அதுக்குள்ள தீர்வு இஸ்லாம் சொல்கிறது என்பதை நம்ம முதல்ல உள்ள பதில சொல்லி முடிச்சிட்டோம். மனிதனுக்கு எதிராக சமத்துவமின்மை, தீண்டாமை, இன்னைக்கு இந்திய நாட்டில் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, தீண்டாமை இருக்கிறது. இதற்கு எதிராக தீர்வு எங்க இருக்கு? இஸ்லாத்தில் இருக்கிறது. தீண்டாமை முழுத்த ஒழித்த ஒரு கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம், அதுக்கு எதிரான தீர்வு. ரெண்டாச்சா, அடுத்து இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை போதை. போதைக்காக மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. உதாரணமாக அமெரிக்க நாட்டிற்கு போதைப் பொருட்கள் மெக்சிகோவிலிருந்து கடத்தப்படுகிறது என்பதற்காக பெரும் போராட்டம். மெக்சிகோவினுடைய அரசே பல வகையில் தடுமாறுகிறது. எதனால? அந்த போதைப் பொருட்களை நிற்கக்கூடிய பெரும்பெரும் மாபியா தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்டு அரசை ஸ்தம்பிக்க வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு சக்தி. இதை தடுப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் தடுமாறுகிறது. ஒன்றாச்சா, இது வந்து அபின் இன்ன பிற போதை வஸ்துக்களுக்கு. அதே போல ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய மது, மதுவை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் மதுவை அறிந்தால் வண்டி ஓட்டாதீர்கள். ரோடுக்குள்ள போர்டு எழுதி போட்டுக்கிறாங்க, நீங்கள் குடித்திருந்தால் தயவு செய்து வண்டி ஓட்ட வேண்டாம். குடித்திருக்கிறவனுக்கு அதை படிச்சு புரிய புரிய புத்திருவான். குடிக்காத குடிக்காம ஒருத்தர் இருந்தாலும் சொன்னா அதை படித்து பார்த்து அவன் பின்பற்ற தேவையில்லை. ஏன்னா அவன் குடிக்கலையே. நான் வண்டி ஓட்டிட்டு போறேன், குடித்து தயவு செய்து நீங்க குடிச்சிருந்தா வண்டி ஓட்டாதீங்க. நம்ம குடிக்கல, நம்ம ஓட்டிட்டே போயிருந்தோம். குடிச்சா வந்து படிச்சா வேலைப்பா, அவனும் நம்ம குடிக்கலன்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு போயிடும். கரெக்டா இல்லையா? அப்படி நடக்கும். குடிச்சவன் பார்த்தா நினைப்பா நம்ம குடிக்கல நமக்கு இல்லன்னு போயிருவான், குடிக்காதவன் பார்த்தாலும் நமக்கு இல்லன்னு. அப்ப யாருக்கு போட்டு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு அமெரிக்க நாட்டிலே நடக்கக்கூடிய சாலை விபத்துகளிலே ஏறக்குறைய பெரும்பாலான பெர்சன்டேஜ் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், குடி போதையிலே வண்டி ஓட்டுவது. டிரைவிங் அண்டர் இன்ஃபுளுவன்ஸ், DUI என்று சொல்கிறார்கள். டிரைவிங் அண்டர் இன்ஃபுளுவன்ஸ், என்ன இன்ஃபுளுவன்ஸ்? மதுவின் தாக்கத்தினால் வண்டி ஓட்டி என்ன செய்யறாங்க, பல ஆக்சிடென்ட்கள், பல சாலை விபத்துகள் நடக்கின்றன. குறிப்பாக என்னைக்கு இந்த பார்ட்டி நடக்கும் தெரியுமா? ஃப்ரெஷ் இயர், அது காலேஜினுடைய முதல் துவக்கம், அல்லது வகுப்பினுடைய கடைசி நாள், இந்த பிளஸ் டூ உடைய கடைசி நாள். இந்த நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஏன்? எல்லா பார்ட்டியில மதுவை அறிந்து விட்டு பெரிய பெரிய ஆக்சிடென்ட் நடப்பதை பார்த்து. இதற்கு எதிராக யாருக்காவது தீர்வு சொல்ல முடியுமா? இங்க தீர்வு இருக்கா? யார்கிட்ட சொல்ல என்ன தீர்வு? பிளீஸ் நீங்க ஓட்டாதீங்க, இப்படிதான் சொல்ல முடியும். அது நடக்குமா? தண்ணி அடிச்சவனுக்கு தெரியுமா என்னன்னு? தெரியாது. இஸ்லாம் சொல்லு தண்ணி அடிக்காத, உனக்கு தண்ணி அடிப்பதற்கு அலவுடு இல்ல. இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்றால், திருக்குறள் வசனத்தில் அழகாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், யாயுவன் ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அம்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்த நிபுஹு லல்லக்கும் துஃப்லிஹூன். நிச்சயமாக போதை வஸ்துக்கள், சூதாட்டம், அம்பிரிந்து குறிபார்ப்பது, சிலை வணக்கம் ஆகிய இவைகள் அனைத்தும் ஷைத்தானுடைய தவறான வழிகாட்டுதல்கள். இவைகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று திருக்குறான் முஸ்லீம்களுக்கு வழிகாட்டுகிறது. இதனால் தான் இன்று உலகத்திலே போதையிலிருந்து மீண்ட ஒரு சமுதாயம், போதைக்கு மிக குறைந்த அளவுக்கு அந்த தாக்கத்திற்கு ஆட்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால், மிக குறைந்த டச் தான் முஸ்லீம் சமுதாயத்தில் உண்டு. ஒரே ஒரு சமுதாயம் உலகத்தில் சொல்ல முடியும், முஸ்லீம்கள் மட்டும்தான். வேற எல்லா சமுதாயமுமே அதிகமான அளவுக்கு போதைகளே ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபட்ட ஒரு சமுதாயம் இருக்குன்னா யாருதான்? முஸ்லீம்கள் மட்டும்தான். உதாரணம் சவுதி அரேபியா. நம்ம சவுதி அரேபியாவை எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் குறிப்பாக போதை இங்க உடனே சொல்லலாம், நம்பர் டூ கிடைக்குது. நம்பர் டூல தான் கிடைக்குது, நம்பர் ஒன்னு இல்லங்கிறது முக்கியம். இதான் நம்பர் ஒன் இல்லங்கிறது என்ன உங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால், சாதாரணமாக நினைச்சவன்னா என்ன செய்ய முடியாது, போய் அந்த போதைக்கு அடிமையாக முடியாது. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரிஸ்க் எடுத்து எவனால் ரெண்டு பேர் ஆகலாம். அப்ப வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன, அதனால மனிதன் நிம்மதியாக இருக்கிறான் என்று விளங்குவார். இங்க எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் போதையில போனான்னு சொல்ல முடியுமா? காரணம் என்ன? அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வழிகாட்டது யாரு என்று சொன்னால் இஸ்லாம். அதே போல சூதாட்டம், இன்னைக்கு பல பேர் சூதாட்டத்துக்கு அடிமையாகி எப்படி போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ அப்படி சூதாட்டத்திற்கு அடிமையானவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று அவருக்கு மருத்துவர்கள் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூதாட்டம் தடை. அப்ப இங்கே உதாரணம் சவுதி அரேபிய சூதாட்டம் உண்டா? கிடையாது. தாய்லாந்து நாட்டை பத்தி நான் பேசல. அது எல்லாம் வந்து மக்கள் தனிப்பட்ட முறையிலே அரசு சம்பந்தப்படாமல் பிரைவேட்டாக சிலர் தவறான நிலைகளை செய்கிறார்கள். ஆனால் அபிஷியல் என்ன கிடையாது. நாளை குழுக்கள் இன்று கடைசி நாள் என்று சொல்லி என்ன செய்யப்படுதில்லை, லாட்டரியை வித்து அவன் சம்பாதிச்சு போறதுன்னா இந்தியாவிலே பலர் பல காசுகளை லாட்டரியில விட்டு சம்பாதிச்ச காசுகள்லாம் என்ன செய்யறான், மத்தவனுக்கு கொடுத்துருப்பதை பார்க்க. இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்குது? இஸ்லாத்தில் இருக்கு. இஸ்லாம் இதை எல்லாம் தட்டி தீர்வு கொடுக்கு. அது போக எய்ட்ஸ், இன்ன பிற பாலியல் சம்பந்தப்பட்ட வியாதிகள். இஸ்லாம் என்ன பாலியல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இப்ப என்ன தீர்வு? இந்த சேம் தான். எது தயவுசெய்து குடிச்சா ஓட்டாதீங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க செஞ்சா கொஞ்சம் விவரமா செய்யுங்க. புரிய உங்களுக்கு தீர்வு? ஏதாவது பண்ணா கொஞ்சம் சேஃப்டியா செஞ்சுக்கிடுங்க, இதை போட்டுக்கிடுங்க. என்னது இந்த பிரச்சனை வராம இருக்குது? அப்ப சும்மா இருக்க நினைப்பா, நம்ம ஒன்னும் பண்ணாட்டி கூட இதை போட்டுட்டு செய்யலாமோ அப்படின்னு ரெண்டு பேரும் நினைப்பா. அப்ப சும்மா இருக்க வேண்டாம், பேசாம விட்டு இருந்தா கூட என்ன செஞ்சிருப்பா, கொஞ்சம் எய்ட்ஸ் குறைஞ்சிருக்கும். இவன் போட்ட உடனே இதை போட்டு செய்யணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க ஆயிருதா இல்லையா? இப்படித்தான் தீர்ப்பு. எப்படி? தயவு செய்து இந்த குடிகாரனுக்கு போட எழுதி வச்ச மாதிரி. அப்ப இந்த தீர்ப்பாலும் தெரியாது. இஸ்லாம் சொல்லுகிறது அப்டினன்ஸ், மொத்தமாக தடை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீ திருமணம் செய்து கொள், தேவை என்றால் நாலு பெண்களை வரைக்கும் திருமணம் செய்து கொள். ஆனால் உனக்கு அங்கே இங்கே போறது அளவு கிடையாது. போன இஸ்லாமிய நாடாக இருந்தால் திருமணம் செய்தவன் செய்தால் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படும். ஆக இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், தெளிவான வழிகாட்டுதல், தேவைக்கு அவனுக்கு என்னது தேவைக்கு சலுகைகள், இவைகள் கொடுக்கப்பட்டு தெளிவான வழிகாட்டுதல் இஸ்லாம் தருகிறது. அப்டினன்ஸ், மொத்தமாக அதிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். அப்ப இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாகிய பெரும்பாலான பகுதிகளில் எய்ட்ஸ் என்ற நோய் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பா ஆப்பிரிக்கா மற்ற பகுதிகளில் சுண்ணத்து செய்த மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே எய்ட்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கு சுண்ணத்தும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சுண்ணத்து செய்ய ஆளுகள் யாரு? பெரும்பாலும் முஸ்லீம்கள். அப்ப இது தீர்வு. இப்படி நிறைய தீர்வு இருக்குங்க. இன்னொரு சொல்றதுக்கு நேரம் இல்லைங்கிறனால இப்படிப்பட்ட பல தீர்வுகள் இன்னைக்கு உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே எந்த பிரச்சனை, குறிப்பாக பிரச்சனை என்றால் அதை சொன்னால் அதனுடைய தீர்வு நமக்கு தெரிந்த தீர்வை நம்மால் சொல்ல முடியும். ஆக உலகில் கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இறந்த பிறகு என்ன நடக்கும் என்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த மார்க்கம் தீர்வு சொல்கிறது. திருக்குறளை நீங்கள் படித்து பார்த்தால் இன்னும் பல தீர்வுகளையும் பல தெளிவுகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
ஒருத்தர் வந்து நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து பெண்களை வந்து முகத்தை முடி வச்சுருக்காங்க, வெளியில் விட மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது இல்லை, நீங்கள் சொன்னது தான். நான் ஒருத்தர் வந்து நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க, ஆனால் வந்து பெண்களை வந்து முகத்தை முடிய வச்சு வீட்டு வழியாக அடிச்சு வச்சுருக்காங்க. அது ஏன்
உமாரத்தின சோதனை கேள்வி கேட்குறாங்க. பெண்களை சோதனை வீட்டிலேயே அடைச்சு வச்சிருக்காங்க, ஃபுல்லாக வெளியில் பெண்களை அழைச்சிருக்காங்க. சோதனை சவுதி அரேபியாவில் நீங்கள் ஷாப்பிங் செல்ல போனால் யாரும் நிறைய பார்க்க முடியுது? யார பாக்கறீங்க ஷாப்பிங் செல்ல போன முகத்தை வீட்டுல அடைச்சு வைக்கல, வீட்டுல அடைச்சு வைக்கல. உங்கள்தான் கேக்குறேன், வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்களா? இல்ல வீட்டுல அடைச்சு வைக்கல. இல்ல அது தெரியப்படுத்த, வீட்டுல யாரும் அடைச்சு வைக்க தெரியல. நம்ம எல்லாம் சாப்பிட ஆஃபீஸ் இருக்கு, அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க ஷாப்பிங் செல்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்ப யாருமே வீட்டுல இருந்த மாதிரி தெரியலையே. ஆகவே இது என்னன்னா அந்த கருத்தோட சேர்ந்து வந்துருது, அதை அடைச்சிருக்காங்க போறாங்க அப்படின்னு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில இது ரெண்டு கேள்விங்க. ஒண்ணு வந்து ஏன் நாலு நாலு திருமணம் செய்யறது ஓகேங்கிறீங்களா? அது உங்களுக்கு ஏதாவது அபிஷன் இருக்காது குமாரன், உங்களுக்கு நாலு திருமணம் செய்கிறீர்கள்னா அது ஓகேங்கிறீங்களா இல்ல அது தவறுங்கிறீங்களா? புரிஞ்சிச்சு. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க கேட்கிற நோக்கம் வந்து நாலு திருமணம் செய்யறீங்களே சரியா, ஏன் ஒண்ணு செய்யப்படாதுன்னு கேக்குறீங்களா இல்ல நாலு ஓகேங்கிறீங்களா? நாலு தவறுங்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒரு ஒருவன் ஒருத்தியதான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. வெரி குட். இஸ்லாமிய கொள்கையில என்றால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேள்வி இருக்குது, ஒரு ஒரு கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்ல ட்ரை பண்ணலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னவென்றால், திருக்குறானிலே இறைவன் அனுமதி வழங்குகிறான். எப்படி? ஒரு ஆண் அவன் விருப்பப்பட்டால் அவன் இரண்டு பெண்களையோ மூன்று பெண்களையோ அல்லது நான்கு பெண்கள் வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அவன் இந்த பெண்களுக்கு மத்தியிலே நீதமாக நடத்த முடியும் என்று இருந்தால் இப்படி செய்து காண்பது. பெண்களுக்கு மத்தியிலே நீதமாக நடத்த முடியாது என்றால் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று திருக்குறள் சொல்கிறது. அவனுக்கு மத்தியில் நீதமாக நடக்க முடியாது என்றால் ஒரே ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும். சகோதரருக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், ஒரே ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாசகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வேத புத்தகத்தில் இருக்கிற எந்த வேத புத்தகத்திலாவது இருக்கிறதா என்றால் அது ஒரே ஒரு வேத புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. குரான் படுது வேற எந்த வேத புத்தகத்திலையும் ஒன்னு தான் திருமணம் செய்யணும்னு சொல்கிறேன். ஒன்னு செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க, அந்த இந்தியாவில் சட்டம் நினைக்கிறீங்க, ஆனால் எங்க கிடையாது. எந்த வேத புத்தகமும் ஒன்றுதான் திருமணம் செய்ய வேண்டும் எங்கேயும் சொல்லணும், ஒன்றுதான் செய்ய வேண்டும், உங்களுக்கு நீதமாக நடக்க முடியவில்லை என்றால் என்ற கருத்தோடு ஒன்றுதான் செய்ய வேண்டும் என்ற கருத்து எங்கதான் இருக்குதுன்றது திருக்குறான் மட்டும்தான். ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்ய அனுமதி இருக்கிறது, கட்டாயம் இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் திருக்குறானின் இன்னொரு வசனத்திலே அதே சூரா நிசா சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்திலே 129வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறார், பெண்களுக்கு மத்தியிலே நீங்கள் உங்களது மனைவிகளுக்கு மத்தியிலே நீதமாக உங்களால் நடக்க முடியாது, நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரியே. அப்ப மனிதனுடைய இயல்பு வந்து பெண்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பெண்ணை திருமணம் செய்தாலே அவன் எவ்வளவு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல அப்ப உங்களுக்கு புரியாது. ஒரு பெண்ணை திருமணம் செய்தாலே அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று கல்யாணமான மக்களை கேட்டுப்பாரு. அப்ப ஒண்ணுக்கு மேல அவன் நிலைமை என்ன சில ஒரு ஆள் என்ன சொன்னாரு, யாரெல்லாம் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணாங்களோ அவனுக்கு மறுபடியும் டைரக்ட் சொர்க்கம் தான். ஏன்னு கேட்டா அவன் நரக விஷயத்தை நரகத்தை எங்க அனுபவிச்சுனா, இங்கே அவன் நரகத்தை அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாரு ஜோக்கு மாதிரி. ஆனா அது ஜோக்கு இல்ல, அதிலும் ஒரு கருத்து இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும், சரியா இல்லையா? அப்ப இதுதான் திருக்குறள் சொல்லக்கூடிய பார்வை. அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இஸ்லாத்துடைய கொள்கை அல்ல, ஒருத்திக்கு ஒருவன் என்பது இஸ்லாத்துடைய கொள்கை. புரிஞ்சு சொன்னது எல்லா ஒருத்திக்கும் ஒருவன் தான் கணவனா இருக்க முடியும், ஆனா அந்த ஒருவனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் கணவனாக மனைவிகளாக இருக்கலாம். அப்ப ஒருத்திக்கு ஒருவன் என்பது இஸ்லாத்துடைய கொள்கை, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இஸ்லாம் அல்லாத மற்றவருடைய கொள்கை. புரிஞ்சுதா? இப்ப என்ன கேள்வி என்று சொன்னால், ஒருவனுக்கு ஒருத்தி தான் சரி என்று நாம ஏன் நினைக்கிறோம்? ஏன் நினைக்கிறோம் என்றால் என்னுடைய கருத்து ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நினைக்கிறோம், கரெக்டா? அதனால நினைக்கிறீங்க ஆணும் பெண்ணும் சமம், அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தான இருக்கணும், அது இல்லாம போனா பெண் உரிமை மீறப்படுகிறது, பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கப்படவில்லையே என்பதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா? காரணம் என்ன சொல்லுங்க, யாருக்காவது வேற காரணம் இருக்குதா? தாராளமா சொல்லலாம், இந்த ஒண்ணுதான் காரணமா? வேற சொல்லுங்க, உமானா சொல்லுங்க, இதுதான் காரணமா? கரெக்டா? ஃப்ரீயா பேசுங்க, அதுதான் கேட்கறேன். ஏன்னா வேற கருத்து சேர்த்து பார்த்துருவோம். இதை தவிர வேற ஏதாவது கருத்து இருக்கிறதா? ஒண்ணுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்திதான் இருக்கணும். அப்ப இதான் கருத்து எப்படி எடுத்துக்கணும்? நம்ம கேள்வி என்னன்னு சொன்னா, ஒருவனுக்கு ஒருத்திதான் என்று இந்த சட்டத்தை வைத்ததன் மூலமாக அந்த பெண்ணுடைய உரிமை பேணப்பட்டிருக்கிறதா? உதாரணமாக ஒருவன் ஒரு மனைவி திருமணம் செய்து கொள்கிறார், 10 பெண்களோடு வாழ்கிறான், இதற்கு ஏதாவது சட்டத்தில் தடை இருக்கா? தடை இருக்கா? தடை இல்ல. ரெண்டு பேரும் என்ன சொல்றது, நாங்கள் ரெண்டு பேரும் விரும்பிதான் இருந்தோம் வேலை பண்ணுது. இதுதான் இந்திய நாட்டினுடைய சட்டம், உலகத்தில் எல்லா நாட்டிலும் சட்டம். ஆகவே திருமணம் செய்யாமல் அவன் வைப்பாட்டிகளாக பலனை வைத்துக் கொள்ளலாம், இதை தடுப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை. அப்ப எந்த வகையில் அந்த பெண்ணின் உரிமை பேணப்படுகிறது நமக்கு தெரியும். ஆனால் இஸ்லாத்துல என்னவென்றால், வைப்பாட்டியை வச்சா சொன்னா அவனுக்கு மரண தண்டனை. இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே திருமண மதத்துக்கு வெளியில் யாராவது பெண்ணை வச்சிருந்தா அவனுக்கு மரண தண்டனை. சரியான முறையில் சட்டம் பின்பற்றப்பட்டார். வேணுமா திருமணம் செய்து குழு உரிமையோடு மனைவியின் அந்தத்தை கொடுத்து அவளுக்கு பின்னாடி இறந்த பிறகு சொத்துரிமை கொடுத்து வாரிசுக்கு வாரிசுரிமை கொடுத்து தான் ஒரு பெண்ணோடு நீ இருக்க முடியும்? இந்த உரிமை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல? இதனால தான் மேலை நாட்டில் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் இல்லாமலே லிவிங் டுகெதர் என்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மக்கள் மூளை தப்பிப்பு அடைகிறார்கள் சொன்னா, பொம்பளை திருமணம் செய்யறதா ஆம்பளை திருமணம் செய்யறதா தெரியாம அடையக்கூடிய அளவுக்கு இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஆண் அவனுக்கு தேவைப்பட்டால் ஒண்ணுக்கு மேல் திருமணம் செய்து கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, ஒண்ணுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அனுமதி ஏன் என்றால், இன்றைக்கு உலகத்தில் நீங்க பாருங்க, பெரும்பாலான நாடுகளில் இந்திய நாடு போன்ற சில விதிவிலக்குகள் தவிர பல நாடுகளில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஏனென்றால் பிறப்பின் விகிதத்திலே இயல்பாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் பெண்களுடைய சிசுக்கள் மருத்துவ ரீதியாக சக்தி வாய்ந்தவர்கள். ஆகவே பிறப்பிலே சமமாக 50% ஆண்கள் 50% பெண்கள் பிறந்தாலும் இறுதியாக அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால் பெண்கள். அப்ப அதிகமான பெண்களுக்கு என்ன தீர்வு? ஏதாவது ஒரு ஆண் ஒன்றுக்கு மேல் பெண்களை திருமணம் செய்தாக வேண்டும். அதே போல போர் நடக்கிறது, உதாரணம் ஆப்கானிஸ்தான் போர், அங்க பல ஆண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய அபலைகளான பெண்களுக்கு என்ன தீர்வு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சா ஏகப்பட்ட பெண்கள் என்ன இருப்பாங்க? அனாதரமாக இருப்பார்கள். அப்ப பாதுகாப்பான தீர்வு எப்படி கொடுக்கப்பட முடியும்? அவர்கள் ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்தாக வேண்டும் ஆண்கள். அப்ப ஒன்றுக்கு மேல் பெண்களை திருமணம் செய்ய வேண்டிய பல கட்டாயமான சூழல்களும் நமது வாழ்க்கையில் ஏற்படுவதை பார்க்கிறோம். இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு எங்கெல்லாம் கிடைக்கிறது? இஸ்லாம் சொல்றது உனக்கு அனுமதி இருக்கப்பா, பிரச்சனையா ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி திருக்குறான். அப்ப திருக்குறள் சொல்லக்கூடிய இந்த அனுமதி மனித வாழ்க்கைக்கு பிரயோஜனமான முறையிலே இருக்கிறது என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டுமே, விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயமாச்சா? அடுத்து முகத்தை ஏன் மறைக்கிறீர்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு அளவுகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட முறையில் நடக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் படைத்த அந்த இறைவன் தீர்மானிக்கிறார். நாம தீர்மானித்தோம் என்று சொன்னால், நமக்கு ஆண்களுக்கு ஒரு சில பலகீனங்கள் இருக்கின்றன, பெண்களுக்கு ஒரு சில பலகீனங்கள் இருக்கின்றன, மனிதனுக்கு பொதுவாக சில பலகீனங்கள் இருக்கின்றன. இந்த பலகீனங்களுக்கு உட்பட்டு நாம முடிவு செய்தோம் என்று சொன்னால் பல தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்வோம். ஆகவே நமது பலகீனம் நமது பலம், பெண்களின் பலகீனம் அவர்களது பலம், இவற்றையெல்லாம் தெரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட முறையிலே பெண்கள் ஆடை அணிய வேண்டும், எப்படிப்பட்ட முறையிலே ஆண்கள் அடைய வேண்டும். ஆண்கள்ட்ட பெண்கள் ஆடை அணிய வேண்டிய அளவு என்ன, எப்படிப்பட்ட அளவு அளவுல பெண்கள் ஆடை அணிய வேண்டும் என்று ஆண்கள்ட்ட சொன்னா எப்படி முடிவு எடுப்பாங்க? இன்னைக்கு மேலை நாட்டில் என்ன நிலைமை நடந்துச்சோ அப்படிதான் முடிவு எடுப்பாங்க. அரை குறையாக பெண்கள் ஆடை அணிந்தால் தான் அவர்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு இவன் பிரச்சாரம் பண்ண, ஏன் அரை குறையாக பெண்கள் ஆடை அணிந்தால் தான் பெண்களுக்கு சுதந்திரம் என்று ஆண்கள் பிரச்சாரம் செய்வார்கள்? ஏன், என்ன வசதி? அது ஆண்களுக்கு வசதி. அப்பதானே பெண்கள் அரைகுறை ஆடையோடு வரதை பார்க்க முடியும். அவனுக்கு பெண்கள் முழு ஆடையோடு அணிய வேண்டும் பிரச்சாரம் செய்வானா? செய்ய மாட்டான். அதனாலதான் ஆண்கள்ட்ட ஐடியா கேட்கல, பெண்கள் ஆடை எவ்வளவு அணியணும். புரியுதா உங்களுக்கு? இறைவன் சொல்றேன், நீங்க எல்லாம் ஐடியா சொல்லாதீங்கப்பா, நான் சொல்றேன் கேளுங்க. பெண்கள் இப்படி ஆடை அணிய வேண்டும், ஏனென்றால் அப்படி ஆடை அணிந்தால் தான் ஆண்களாகிய நீங்கள் ஒரு நிதானமான முறையிலே வாழ முடியும். அப்ப ஆண்களுடைய பலகீனத்தை அறிந்த இறைவன் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று அளவுகளை தருகிறார். அதேபோல ஆண்களுக்கு கட்டளை இடுகின்றால் நீங்கள் நடந்து போகின்ற பொழுது உங்களது பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இறைவன் கட்டளை இடுகின்றால் நீங்கள் நடந்து போகிற பொழுது நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு உங்களது உடல் அலங்காரங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு உடை அணியுங்கள் என்று திருக்குறானின் வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றார். சூரா அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றார், இந்த ஆடை அணிவதன் நோக்கம் என்னவென்றால், தாலிக்க அதுனா ஐயோரப்ன பலா யுதை, இந்த ஆடை அணியக்கூடிய பெண்கள் கண்ணியமானவர்களின் அறிபடுவதற்கும் அவர்கள் நோமினை செய்யப்படாமல் இருப்பதற்கும் என்று இப்ப உதாரணமாக ஒரு ரோட்ல முழுக்க ஆடை அணிந்து கண்ணியமாக ஒரு பெண் சொல்கிறார், ஒரு அரைகுறையா ஒரு மினிஸ்கேட் மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு ஒரு பெண் போனா யாரை பார்த்து கிட்ட நினைப்பாங்க? யாருக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் நடைபெறும்? யாருக்கு எதிராக நடக்கும்? யார் அரைகுறையோடு போறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் இந்த பிரச்சனை நடைபெறுவதை பார்க்கும். யார் கண்ணியமா போறாங்களோ அவங்களுக்கு எதிராக என்ன நடக்காது? இந்த பிரச்சனையும் பார்க்காது. அப்ப கண்ணியமான முறையில் அவர்கள் சென்றால் ஆண்களுக்கும் அதில் பாதுகாப்பு, பெண்களுக்கும் அதில் பாதுகாப்பு, சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. ஆக இதுதான் என்ன செய்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி. இது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று பெண்கள் அவர்களது அறிவுக்காகவும் அவர்களது ஆற்றலுக்காகவும் அவர்களது ஆளுமைக்காகவும் அவர்கள் பாராட்டப்பட வேண்டும் என்றால், ஒரு பெண் பெரிய அறிவாளி ஆனால் அரைகுறை ஆடையோடு ஒன்று ஒரு ஆண்களுக்கு முன்னாடி வந்து தனது அறிவை வெளிப்படுத்தினால் ஆண்கள் எதை பார்ப்பார்கள்? அறிவியை பார்ப்பார்கள். அறிவை பார்ப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. அவன் அந்த அழகை மட்டும் பார்ப்ப, கடைசியில் எல்லாம் முடிஞ்சாலும் என்ன சொன்னாலும் தெரியாது. ஓகே நல்லா இருந்துச்சுன்னு, என்ன நல்லா இருந்துச்சு கரெக்டா இல்லையா? ஆனால் அதே பெண் தனது ஆடை எல்லாம் சரியான முறையிலே மறைத்து கண்ணியத்தோடு வந்து அவர்களுக்கு முன்னால் உரையாற்றினால், தனது அறிவை வெளிப்படுத்தினால், அந்த அறிவின் சிறப்பை பார்த்து அந்த அறிவுக்காக அந்த பெண்ணை புகழ்வார்கள். அல்லது அந்த அந்த பெண்ணுடைய அறிவாற்றலை பார்த்து அதற்குரிய மரியாதை கொடுப்பார்கள். இல்ல உண்டா இல்லையா? அப்ப அந்த பெண்ணுக்கு அவளது அறிவுக்கும் அவரது ஆளுமைக்கும் அவரது ஆற்றலுக்கும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் கண்ணியமான முறையில் அவள் ஆடை அணிய வேண்டும். அறைகுறை ஆடை அணிந்தால் ஃபர்ஸ்ட் எதுக்குதான் மரியாதை கொடுக்கப்படும்? இதுக்குதான் கொடுக்கப்படும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்லாம் சொல்வது சமுதாயம் சுமூகமாக அழகான முறை நடைபெற வேண்டும் என்றால், ஆண்களும் பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், பெண்கள் இந்த மாதிரிப்பட்ட ஆடை அணிய வேண்டும், ஆண்கள் இப்படிப்பட்ட முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான். ஆகவே அதை முஸ்லிம்கள் பின்பற்றும்.
ஒரு ஆண் விருப்பப்பட்ட இரண்டு மூன்று பெண்களை திருமணம் செய்யலாம் சொன்னீங்க, அதாவது ஒரு பெண் விருப்பப்பட்ட ரெண்டு மூணு ஆண்களை திருமணம் செய்யணும்னு சொல்ல
சங்கர் என்ற சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரு ஆண் விருப்பப்பட்டால் ஒன்றுக்கு மேல் பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பெண் விருப்பப்பட்டால் ஏன் ஒன்றுக்கு மேல் ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா ஆண் பெண் சமம் என்கிற கருத்து தான் கேள்வி வருது. கேள்வி நியாயமான கேள்வியாக இருந்தாலும் முதல் பதில் என்னவென்று சொன்னால், நான் கடைசியா சொன்ன பதில் தான் என்னது, நமக்கு இந்த கட்டளை, உங்களுக்கு இது அனுமதி, உங்களுக்கு இது அனுமதி என்று சொன்னது யார்? இறைவன். அப்ப இறைவனுக்கு தெரியும் இது ஆணுக்கு ஓகே, இது பெண்ணுக்கு ஓகே இல்லை. இது முதல் பதில். ஏன் சொன்ன ஆணும் பெண்ணும் சேம் கிடையாது. அது இந்த பதிலுக்காக நான் சொல்லக்கூடிய விளக்கம். ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியா? ஒரே மாதிரியெல்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் டிஃபரெண்ட் தான். இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்போம் நம்ம, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த சமம்ங்கிற பாயிண்ட் நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பதில் வருவதற்காக. ஆணும் பெண்ணும் சமம் என்று கருதக்கூடிய மக்கள் பிளஸ் டூ எக்ஸாம் நடக்குது, அப்ப ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி வச்சு எக்ஸாம் நடத்துறாங்க. ஏன் ஆணும் பெண்ணும் சமம்? ஓகே, 100 மீட்டர்ஸ் ஓட்டம் நடக்குது, ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேரும் ஓட்ட ஒரு கூட்டமா நடக்குமா? யார் ஜெயிப்பாங்க? ஆல்வேஸ் ஆம்பளை தான் ஜெயிப்பாங்க. ஆம்பளை கடைசி ஓடுறவங்க கூட பொம்பளை மேட்ச்ல விட்டா கோல் பண்ணி எடுத்துவோம். அப்ப இன்னொன்னு அது கிடையாதுப்பா, இது பொம்பளைங்க டிஃபரெண்ட். எப்ப நீ தான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்த, ஆணும் பெண்ணு சமம்னு சொல்லிட்டு இருந்த, ஓகே ஓடவான்னு சொன்னா இல்லன்னு ஓடி போயிருந்த, அப்ப எப்ப சமம் இல்லன்னு சொல்லு? அப்ப என்ன விளங்குது? சமம் கிடையாது. அதெல்லாம் சும்மா என்னது பேசுறதுக்கு சமம் சமம் தெரிகிற வேண்டியதான். கரெக்டா சமமான சமம் இல்லை. பெண்களுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கின்றன, சில பலகீனங்கள் இருக்கின்றன. ஆண்களுக்கு என்று சில பலன்கள் இருக்கின்றன, சில பலகீனம் இருக்கின்றன. ரெண்டு பேரும் அந்த அளவுகளை வைத்துக் கொண்டு சமம் தானே இல்லாமல் சமம் என்று சமம் அல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஆணுடைய மனநிலை அவனுடைய, ஏன்னா ஆணுடைய மூளையும் பெண்ணுடைய மூளையும் ஒரே மாதிரி செயல்படுவதில்லை. ஆண்கள் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, பெண்கள் இன்னொரு மாதிரி சிந்திப்பாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மேலைநாட்டு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு. அதனுடைய மீனிங் என்ன? ஆண்கள் எல்லாம் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்கள், பெண்கள் எல்லாம் வீனஸ் கிரகத்திலிருந்து வந்தவர்கள். ஏன் அப்படி எழுதினான்னு சொன்னா, ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரெண்ட் கிரகத்திலிருந்து வந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஆம்பளை நினைக்கிற மாதிரி பொம்பளை நினைக்கிறே, பொம்பளை நினைக்கிற மாதிரி ஆம்பளை நினைக்கிறே. ஏன்னா ரெண்டு பேருடைய மூளையும் வேற வேற மாதிரி வேலை செய்யுது. பல வகையில பார்த்தா ஆண்களுடைய திங்கிங், அவங்களுடைய சைக்காலஜி, அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய உடல் ஆற்றல் எல்லாம் டிஃபரெண்ட், பெண்களுக்கு டிஃபரெண்ட். இதை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இறைவன் தீர்ப்பு என்ன வழங்குகிறான் என்று சொன்னால், உங்களை செட்டப்புக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய உடல் அமைப்புக்கு இது உங்களுக்கு அனுமதி, பிளஸ் இந்த அனுமதி உங்களுக்கு தேவை. பெண்களுடைய செட்டப்புக்கு, அவருடைய உடல் அமைப்புக்கு, அவருடைய அறிவாற்றலுக்கு, அவருடைய சிந்தனை சக்திக்கு இது தேவையில்லை. ஆகவே இந்த செட்டப் ஏற்படுத்தப்படுது. நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒரு ஆண் நாலு பெண்ணை திருமணம் செய்தார், குழந்தை பிறந்தா யார் தந்தை யார் தாய் எல்லாத்தையும் தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? ஒரு பெண்ணு நாலு ஆணை திருமணம் செய்தார், குழந்தை பிறந்தா சண்டை நடக்கும், ஏன் என் பிள்ளைல உன் பிள்ளை இல்ல, கரெக்டா இல்லையா? கடைசியில எல்லாரும் பிள்ளையை விட்டுட்டு பொம்பளை விட்டு ஓடிவிடும், இப்படிதான் நடக்கும். அப்ப ஏன் நீங்க சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட் அது இன்னைக்கு ஓகே, பத்து வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்பில்லை. இப்ப எல்லா காலத்தையும் குழந்தைக்குடிய மாதிரி தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பது ஒண்ணு. பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவங்க பிரசிடன்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, ஒருத்தர் ஒருத்தர் கண்ணியம் பண்ணாலே பிரசிடன்ட் ஆயிட்டான்னு சொன்னா ஒரு கும்ப மாசத்துக்கு பல வகையான சிரமங்கள் இருக்கின்றன, பால் ஊட்டும் போது சிரமங்கள். அப்ப இருக்கிற ஒரு ஆணையை என்ன செய்ய முடியாது, அவளால் திருப்திப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும், மாதவிடாய் வருகின்ற பொழுது பிரச்சனை. அப்ப ஒண்ணுக்கு நாலு இருந்தா எப்படி இருக்கட்டும், அடித்தடி தகராறு தான் நடக்கும். சரிங்களா? அப்ப இப்படி பாருங்க. அதே போல ஒரு பெண் பல பார்ட்னர்களோடு, ஆண் பார்ட்னரோடு இருந்தால் பாலியல் நோய்கள் பரவுவதற்கு சாத்தியம் அதிகம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனா ஒரு ஆண் பல பெண்களோடு இருந்தால் என்ன கிடையாது, பல பெண்கள் அனுமதிக்கப்பட வரையில கண்ணாபுரம் போன பிரச்சனை வந்துடும், அதான் எய்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவன் ஒரு குறிப்பிட்ட அந்த லீகல் அனுமதிக்கப்பட்ட வட்டத்துக்கு உள்ள ஒன்னுக்கு மேற்பட்ட பெண்ணோடு மனைவியோடு இருந்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன கிடையாது, இந்த மாதிரிப்பட்ட பாலியல் நோய்கள் வருவதற்கு சாத்தியம் இல்லை. இப்படிப்பட்ட பல காரணங்களினால், அதே மாதிரி மென்டாலிட்டி சைக்காலஜி படி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை விரும்பக்கூடிய தன்மை ஆண்களுக்கு இருக்கிறது, ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெரும்பாலான பெண்கள் ஒரு ஆணை நம்பி வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல ஆணை பொறுத்த வரைக்கும் அவனது அழகு எப்படி சொன்னா, அவன் 50 வயசு ஆனாலும் எப்படி இருப்பான்? இப்போ ஒரு ஆணுக்கு திரும்ப குழந்தை பிறகு ரெண்டு குழந்தை ஒரு ஆண் பெற்றுட்டான் சொன்னா அவன் உடம்புல ஏதாவது வித்தியாசம் இருக்கான், அவன் அதே மாதிரி தான் இருக்கான். ஆனா ஒரு பெண் ரெண்டு குழந்தை பெற்ற என்னாச்சு, பெரிய டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப பெண்கள் தங்கள் அழகு இருக்கும் பொழுதுதான் ஆண்கள் மத்தியில பல ஆண்களுக்கு முன்னாடி போக முடியுமே இல்லாமல், அவர்களுக்கு பின்னாடி உள்ள காலத்தில் என்ன செய்ய முடியாது, அழகில்லாத பொழுது அவர்கள் யாரையாவது ஒரு ஆணை சார்ந்து அவனை நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட பல சிக்கல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதையெல்லாம் அறிந்த இறைவன் சரியான தீர்ப்பு என்ன வழங்கியிருக்கிறான், ஆண்களுக்கு இது தேவை, இது சமுதாய நலனுக்கு அவசியம், பெண்களுக்கு இது தேவையில்லை, இது சமுதாய நலனுக்கு அது சமுதாய நலனை கெடுக்கக்கூடியது என்ற இந்த அடிப்படையில் இறைவனுடைய தீர்ப்பு. அப்ப நம்ம சொன்ன விளக்கங்களும் அதிகபட்சமான விளக்கங்கள், ஆனால் அடிப்படையில் காரணம் என்ன, இது இறைவனுடைய வழிகாட்டுதல் என்ற அடிப்படையில் இதை பின்பற்றும். முடிஞ்சது, இது ஒன் மார்க் க்வெஸ்சன் மாதிரி, ஓகே, டக்கு டக்குன்னு பதிலுங்க. முஸ்லீம் மதத்தில் எல்லா மனிதரும் தாடி வைத்திருப்பது ஏன், எல்லா ஆண்களும் மனிதரும், பேர் வந்து யாரு, செல்வன் என்ற சௌரவ கேட்டிருக்காங்க, எல்லா ஆண்களும் தாடி வைத்திருப்பது ஏன், எல்லா ஆண்களும் ஆக்சுவலா தாடி வைக்கல, ஆனா எல்லா ஆண்களும் தாடி வைக்கணும். முஸ்லீம் மதத்தில் ஏன் தாடி வைக்கிறார்கள் என்று சொன்னால், சிம்பிளான பதில், நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த அடிப்படையிலே எங்களை செயல்பாடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இறைவனுக்கு வந்து வழிகாட்டுதல் இருக்கிறது, அது திருக்குறள். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி முகமது நபி என்று சொல்லக்கூடிய இறைத்துதல். இந்த முகமது நபி என்ற இறைத்துறை எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட சிறந்த மனிதர் என்று அந்தஸ்தில் வைத்து போற்றப்படக்கூடிய அளவுக்கு உள்ள உயர்ந்த தலைவர். அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவரை நாங்கள் எங்களது ஹீரோவாக அப்பார்க்கிறோம். ஆகையினால் அவரை பின்பற்றுவது மறுமையில் வெற்றிக்கு வழி என்ற காரணத்தினால் அவர் வழிகாட்டிய வழிபடி நாங்கள் என்ன செய்யறோம், தாடியை வைத்திருக்கிறோம். முகமது நபி சொன்னார்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், அந்த அடிப்படையில் பின்பற்றும். இது போக நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் சொன்னா, எல்லாருக்கும் இறைவன் இயல்பாக தாடி வளர்த்த விடுறா இல்லையா, தேவையில்லாமல் அதை ஏன் சிறைக்கிறீர்கள், அதுக்குதான் நீங்க சொல்லணும், வளருது இறைவன தரா தாடி, எல்லாருக்கும் தாடி வைக்கிறது தான் இயல்பு, தேவையில்லாமல் அதை சிறைச்சுக்கிட்டு வைக்கக்கூடிய ஆளு நீ ஏமா வைக்கிறேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. அப்ப அது பொருத்தம் இல்லை, ஏன் நீங்கள் தாடியை எடுக்கிறீர்கள், தாடியை வைத்தால் பல நன்மைகள் இருக்கின்றன, அதை சொல்வதற்கு இப்ப நேரம் இல்லை. ஓகே, அடுத்து பல நன்மையில உலகியல் அடிப்படையான நன்மைகள், திருமணத்தின் போது தாலி கட்டுவதற்கு பேரா கருவமணி அணிவது ஏன், தாலியும் கட்டக்கூடாது கருவமணி அணியது, இஸ்லாத்தில் திருமணம் என்றால் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை செய்யும் போது தாலி கட்டுவதும் தப்பு, கருவமணி அணியும் தப்பு. அச்சா, குழந்தைகளின் சுண்ணத்தை செய்வது ஏன், அதை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு காரணம் என்ன, ஒண்ணு சுண்ணத்தை செய்யவில்லை என்றால் அந்த குழந்தை வளராதா என்பதுதான் என் கேள்வி. இது சும்மா ஒரு சிம்பிளா கேட்ட மாதிரி கேட்டுக்கிறாங்க, ஏன்னா சுண்ணத்தை செய்யவில்லை குழந்தை வளராதான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும் வளரும். அப்ப இந்த கேள்வி எதுக்கு, தெரிஞ்சதுக்கு நீங்க கேள்வி பதில் தெரிஞ்சுக்கணும் எழுதுறீங்க, சுண்ணத்து செய்த இடத்துல வளருமான்னு கேட்டாலும் பரவாயில்ல, சரியா, ரைட். குழந்தை சுண்ணத்து செய்வதை கோலாகலமா கொண்டாடுவது ஏன் சொன்னா, சுண்ணத்து செய்ய வேண்டும் குழந்தைக்கு கத்னா என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனம் செய்வது என்பது பழைய காலத்தொட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய இறைத்தூதருடைய வழிகாட்டுதல் தொட்டு, அது யூதர்களுடைய பல நபிமார்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும், இறுதியாக வந்த முகமது நபியின் வழிகாட்டு அடிப்படையிலும், எல்லா இறைத்தூதர்களும் சொன்ன ஒரு வழிகாட்டுதல் சுன்னத் செய்வது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் சுன்னத் செய்கிறார்கள். குறிப்பாக மற்ற கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களோ யூதர்களோ கூட தங்களை மதத்தை ஒழுங்காக பின்பற்ற அவங்களும் என்ன செஞ்சிருக்கணும், சுன்னத்து செய்திருக்க வேண்டும். என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்து 7வது நாள் அவர் சுன்னத் செய்யப்பட்டார் என்று பைபிளுடைய வசனங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே சுன்னத்து செய்வது மார்க்கத்தினுடைய கடமை, அதை கோலாகலமாக கொண்டாடுவது ஏன் என்று சொன்னால், மக்கள் அறியாமையால் கோலாகலமாக கொண்டாடினார்கள், இன்று பலர் கோலாகலமாக கொண்டாடுவது, குழந்தை பிறந்த உடனே கூட்டத்தோட கூட்டமாக தொப்புள் கூடிய வெட்டிட்டு சுண்ணத்தை பண்ணி விடுறாங்க, புரியா உங்களுக்கு, அதனால இந்த கோலாகலமான கொண்டாட்டம் குறைஞ்சிருச்சு, சுண்ணத்தை செய்வதில் மருத்துவ ரீதியான பல நன்மைகள் இருக்கின்றன. ஆகவே மார்க் அடிப்படை இல்லாவிட்டால் கூட மருத்துவ ரீதியான நன்மைக்காகவாது அனைவரும் சுண்ணத்தை செய்து கொள்ளுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன். புரிஞ்சுதா, கருப்பு உடை பெண்கள் முழுமையான காரணம் என்ன, விளக்கம் சொல்லியாச்சு. இறுதியாக, இயந்திர உலகிலே வாழ்வதற்கு காலம் இல்லாத பொழுது இறையாண்மை பின்பற்ற காலம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டேன். நல்ல தம்பி, நம்ம கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த இயந்திர உலகம், நான் அழகா ஒரு பதில் சொன்ன உங்களுக்கு என்ன பதில் என்று சொன்னால், இந்த உலகம் மனிதனை மயக்கக்கூடிய அற்ப இன்பமே அல்லி வேறில்லை. அப்ப இந்த இயந்திர உலகம் இறையாண்மையை பின்பற்ற விடாமல் தடை செய்து உங்களை வலியுறுத்திக் கொண்டு போனால், இறந்த பிறகு வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த இயந்திர உலகம் நம்மை வெளியெடுத்து விடாமல் இறையாண்மை பின்பற்றுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டியது நமது கடமை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இறுதியாக, நாம் அனைவரும் நமக்கு கிடைத்த இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி, இந்த நேரத்தையும் சரி, நாம் மரணிப்பதற்கு முன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாகிய அந்த நமது வாழ்நாளை பயன்படுத்தி ஒரு சில நேரத்தையாவது ஒதுக்கி, நமது வாழ்க்கையின் நோக்கம், நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வெற்றி அடைவோம், இறப்பு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், மரணித்த பிறகு நமது நிலைமை என்ன என்பதை எல்லாம் யோசித்து அதற்குரிய தீர்வுகளை பார்த்து, எப்படி வாழ்ந்தால் வெற்றி அடைவோம் என்பதை விளங்கி அப்படி வாழ வேண்டும், நம் அனைவருக்கும் சரியான முறையில் வாழ்ந்து வெற்றி அடையக்கூடிய நேரான வழியை இல்லாமல் இறைவன் காட்டுவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். திருக்குறான் தமிழ் மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு பல இடங்களில் கிடைக்கிறது. யாராவது தேவைப்படுபவர்கள் இருந்தால் கூட இங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களிடம் உங்களது பெயர்களை பதிவு செய்து கொண்டு திருக்குறானை பெற்றுக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். படித்து பாருங்கள் இறைவன் என்று சொல்கிறார்கள். இது திருக்குறான் அப்படி என்னத்தான் சொல்கிறது என்று படித்து பாருங்கள். எது நேர்வழியோ அந்த வழியில் நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.